இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமை, the greatest power in the world is the agape love. இந்த உலகத்திலேயே இந்த மகா பெரிய வல்லமை கொண்டுதான் ஆண்டவராக இயேசு ஜெயித்தார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த அகாப்பே அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஜெயித்தார். அன்பானவர்களே, இந்த அகாப்பே அன்பு என்பது மெய்யாலுமே ஒரு தியாகமான அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக வரவேண்டிய அவசியமே இல்லை. ஆதாம் ஏவாள் விழுந்த பொழுது அவர்களை அழித்து விட்டு அவர் இந்த உலகத்தையே அவர் முற்றிலுமாக வெறுமையாக விட்டிருக்க கூடும். ஆனா தேவன் அவ்விதமா செய்யவில்லை. அவர் இந்த உலகத்தில் மனிதனை மீட்கும்படியாக தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தார். அதைவிட மிகப்பெரிய ஆச்சரியமான அன்பு என்னவென்றால், தகுதி இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில் அவர் இந்த அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார். மெய்யாலுமே அவர் ஒரு மனிதனாக இருந்திருப்பார், ஆனால் நம்மில் ஒருவரும் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. ஏனென்று கேட்டா, நாம் மறுபடியும் இந்த தேவனை துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம், அவரை வேண்டாம் என்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் புறக்கணிக்கிறோம். ஆனா அவர் தொடர்ந்து என்னையும் என்னையும் நேசிக்கிறார். ஆகவே பொறுமையாய் கையாளுகிறார். அமையாலே இந்த பொறுமைக்கு என்ன முடிவு என்று சொன்ன நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் மரிக்கு மட்டுமாகவே ஆண்டவர் அவன் பேரிலே பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பேதுரா தான் நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு பிரதியாய் வாழ வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவர் பின்வருகிறவராகவே காணப்படுகிறார். இந்த அன்பு தானாக முன்வந்து கொடுத்த அன்பு. எந்த ஒரு மனிதனும் அவரிடத்தில் ஆண்டவர் எனக்காக வந்து மரியுங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா இதை போல மகிமையானது வேறொன்றுமில்லை. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த அன்பும் சபையும் என்ற தலைப்பில உங்கள் மத்தியில நான் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாக விரும்புகிறேன். அகாப்பே அன்பும் சபையும். அம்மையாலே இந்த அகாப்பே அன்பு இல்லைன்னா சபை என்பதில்லை. சபை என்பது அகாப்பே அன்பு இல்லை என்றால் அது சபையும் அல்ல. ஆகவே ஐந்து தலைப்புகளை கொண்டு இந்த நாளில உங்கள் மத்தியில இந்த அகாப்பே அன்பு சபை என்பதை குறித்து பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னவென்றால், சபையில் அதிமுக்கியமான தேவையான the pivotal needed one, மையமான ஒன்று இந்த அகாப்பே அன்புதான். இந்த அகாப்பே அன்பு இல்லை என்றால் சபை என்பது இல்லை. எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் அன்பை குறித்து தான் எல்லா நிருபங்களை காட்டிலும் அதிகமான அளவில் இந்த அன்பை குறித்து எபேசு எழுதின அந்த சபைக்கு அம்முடைய வார்த்தை அனுப்பி தந்தார். எபேசு எழுதின நிருபத்தில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அங்கு 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு. இன்னமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கு அன்போடு கூட சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்ற 4வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். அங்கே 2வது வசனத்தில் எபேசியர் 4:2 வசனத்தில் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி forbearing one another in love. என்னமாக 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. ஆகவே இதுவாக அவர் பேசுகிறார். தொடர்ந்து 5வது அதிகாரம் எபேசியர் 5வது அதிகாரம் அங்கு 2வது வசனத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Walk in the agape love. எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டமாக அவர் சொல்லுகிறார், இந்த அன்பை அறியக்கூடாத இந்த அன்பை மனிதனால் விளங்கிக் கொள்ளக்கூடாத இந்த அன்பை குறித்து அவர் இன்னமாக பேசுகிறார். பரிசுத்தவான்களோடு கூட இவ்விதமாக அங்கே மூன்றாவது அதிகாரத்தில் பேசுகிறார், பி ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் லவ். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, கிறிஸ்தவனுடைய ஒரு அம்சங்கள் இதுங்க. ஒருவேளை உங்களுக்கு சொல்லுபடியான காரியங்கள் இது புதிதாய் காணப்படுகிறது எனக்கு தெரியல, ஆனா அவர் கிறிஸ்தவனுடைய அன்பு பண்பு இதுதாங்க. இன்னும் அவர் சொல்றாரு 18வது வசனத்துல, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவர்களாகும். அறிவு கெட்டாது இது. ஆகவே சபையும் அன்பும், இந்த சபை எபேசு சபைக்கு ஆண்டவர் அனுப்பின செய்தி. ஒருவேளை இந்த சபையில இந்த இடத்துல ஆண்டவர் மறுபடி மடியுமா இந்த செய்தி அனுப்புகிறார் அதை போல. ஆகவே இந்த சபையினிடத்தில் அன்பை ஆண்டவர் எதிர்பார்த்தார். எபேசு சபையினிடத்தில் அவருடைய போதனை கேட்ட வண்ணமான பிரதிபலனை எதிர்பார்த்து கர்த்தர் தாமே அந்த இடத்துல ஏமாந்து போனார். He was disappointed by the response in hearing the word of God. ஆகவே இந்த அன்பு இல்லைனா அவை சபையில முக்கியமானது அன்பு என்ன, சபையினுடைய முக்கியமான the pivotal point of a church is love. ஆகவே சபையினுடைய மையமானது அன்புதான். அன்பில்லாமல் சபை இல்லை. ஆகவேதான் எபேசு சபையை பார்த்து கத்த சொன்னார். முதலாவது காரியம், நேர்மறையாக இந்த எபேசு சபையை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். There was a time in which God was sending His message through His angel to this church. ஒரு காலத்தில் தேவன் தாமே விதமாக இந்த சபைக்கு தம்முடைய தூதனை கொண்டு தம்முடைய வார்த்தை அனுப்பினார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் இந்த சபையை கொடுத்து அவர் விதமாய் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் இங்கு அவர் பேசுகிறார். 1வது வசனத்தில், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் வித்து பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, The God who stands in glory is speaking to you, O the church in Ephesus. ஆண்டவர் என்னோடும் என்னோடு கூட அதன் மூலமாக இன்றைக்கு பேசுகிற ஜீவனுள்ள கர்த்தர், மரித்து போனவர் அல்ல. உன் கிரியைகளையும் பாசிட்டிவ் ஆண்டவர் பார்க்கிறார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமலும் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தினுமத்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறாய். நோ ஆல் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். இவளெல்லாவற்றையுமே நான் அறிந்திருக்கிறேன். எபேசு சபையே, உன்னுடைய காரியங்கள் எனக்கு தெரிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் யூ பாசிஃபை வித் ஆல் திங்ஸ் தட் யூ டூ, நீ செய்கிற சில காரியங்களை வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் பரவாயில்லை, ஐ எம் எ பெட்டர் கிறிஸ்டியன். இல்லை அன்பான சோனே சோரிய கத்தர் உன்னை அபிதமாய் பார்க்கிறது வித்தியாசமானது. ஆகவே நாம் நேர்மறையாய் பார்க்கும் பொழுது விதமாய் பார்த்து விட்டு ஆண்டவர் சொல்றார், வாட் வாஸ் த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் காட் டு திஸ் எபேசியஸ் சர்ச். எவ்விதமாக இந்த எதிர்மறையான விதத்தில் பார்த்து அவர் பேசுகிறார். அங்கு இவ்விதமாக 4வது வசனத்தில், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. Nevertheless, I have somewhat against thee, because thou hast left thy first love. You left it. நீ விட்டுட்ட. Today your priority is not God. இன்னைக்கு உன்னுடைய முக்கியத்துவம் தேவன் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமா, உன்னுடைய வாழ்க்கையை அவர் இரக்கமுள்ளவராய் காண்பிக்கிற அவரை நீ இன்றைக்கு உண்மையான விதத்தில் நேசிக்கிற விதத்தில் நேசிக்கவில்லை. ஆகவேனுடைய வாழ்க்கையில எதிர்மறையாய் சொல்ற, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆகவே ஒரு சபை என்று சொல்லும் பொழுது அங்கு அன்பில்லை என்றால் தேவன் அந்த சபையை பொருட்டாக எண்ணுவதாக நாம் பார்க்க முடிவதில்லை. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தின் விளக்க தண்டை அது நின்று நீக்கிவிட. ஐ ரிமூவ் யூ ஃப்ரம் த எர்த். ஓ சர்ச், உன்னை நான் இல்லாமல் செய்து விடுவேன், உன்னை நான் நீக்கி விடுவேன். அருமையான சோனேஸ்வர், சபை என்று சொன்னா அங்கு அன்பு இல்லைன்னா அந்த சபை இருப்பதற்கு தகுதி இல்லை என்று அர்த்தம். சபை என்று சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் தான் குறிக்கிறது. ஆகவே நீ இருப்பதற்கு தகுதி இல்லை. நான் விளக்கு தண்டை நீக்க, ஐ வில் டேக் யுவர் பிரெத் அவுட். பொதுவாக இன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது அநேகர் வியாதிப்பட்டு மரிக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ஸ், பல விதங்களில் மறித்து போகிற பல காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே தேவன் தம்முடைய திட்டத்தின்படி மனிதர்களை அவர் நியமித்தபடியாக அழைத்து விடுகிறார். இன்னமாக இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இங்கு முற்றிலுமாக ஒரு சபைய சர்ச் இட் ஃபெயில்ஸ் டு see as God sees them falls in their life. ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னா என்னன்னா தேவன் உன்னை எவ்விதமாய் பார்க்கிறார் என்பதை நீ பார்க்க தவறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில தவறிவிடுகிறாய். You fail in that. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எவ்விதமாக உன்னை குறித்து கணக்கிடுகிறார் என்பதை குறித்து அருமையான சார் நீ சோரியை நீ தவறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ தவறுகிற ஒரு நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் லக் இல்லாதபடி கோடிக்கொண்டிருக்கிற நபராய் நீ காணப்படுகிறாய். ஆகவே ஒரு சபையில் அன்பு இல்லை என்றால் அந்த சபை இருப்பதற்கு தகுதி இல்லை. இட் இஸ் நாட் ஃபிட் டு பி இன் தி எர்த். அதான் ஆண்டவர் சொல்றார். ஆகவே அகாப்பே அன்பும் சபையும். ஒருவேளை சபை குறித்து நீங்கள் என்ன மனதில் கொண்டிருக்கீங்க தெரியல, ஆனா சபைக்கு மையமானது அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு இல்லை என்றால் அந்த சபையானது ஆண்டவருக்கு அன்பாக ஏற்றதாக இல்லை. அகாப்பே அன்பு இல்லை என்றால் நீயும் நானும் கூட ஆண்டவருக்கு அன்பாக நிற்கும்படியாக விதத்தில் தகுதியானவர்கள் அல்ல. அப்படின்னா நீங்க கேட்கலாம். இரண்டாவது காரியம், the right picture of a church. ஒரு சபையினுடைய சரியான உருவத்தை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கு அநேக சபை, ஒருவேளை சபையினுடைய நான் அங்கத்தனாகிவிட்டால், அல்லது விதமான பல காரியங்கள் இன்றைக்கு உலகம் எங்கும் சபைகளில் காணப்படுகிறது. ஆனா மெய்யான ஒரு அங்கத்தினர், மெய்யான ஒரு சபை என்பது இங்கு எவ்விதமானது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இவ்விதமானதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 26 வசனத்தில் அம்மையானவர்களே, ஆண்டவர் இவ்விதமாக ஒரு சபையில் அன்பு காணப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிற நேரத்தில் 26 வசனத்தில் 12:26 ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். And whether one member suffer, All the members suffer with it. Or one member be honored, all the members rejoice with it. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனையே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஒரு சபையில் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில இந்த அகாப்பே அன்பு மெய்யாய் வெளிப்பட வேண்டுமானால் இன்னொரு சகோதரனை குறித்து, இன்னொரு சகோதரியை குறித்து உனக்கும் எனக்கும் அக்கறை இல்லை என்றால், அவ்விதமான தனிப்பட்ட சுயநலமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நீ வாழுவாயானால் உனக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை. You are not a member of the body. Register lele is in the spirit. Aviyile. ஆகவே நான் சொல்றார், ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் பாடுபடும். அமையாலே சமயங்களில இந்த சபையை குறித்து நீ பார்க்கும் பொழுது எத்தனை குடும்பங்களில் இங்க வருகிறவர்கள், பொதுவாக சொல்றேன், இந்த கூரையின் கீழ் மெய்யான தேவனுடைய அகாப்பே அன்பு இருக்கிறது. கணவன் மெய்யாலுமே மனைவியை நேசிப்பதும், மனைவி கணவனை அகாப்பே அன்பினால நேசிப்பதும், பிள்ளைகளை அகாப்பே அன்பினால நேசிக்கிற பெற்றோர்களும், பிள்ளைகள் பெற்றோர் நேசிக்கிறது, அதுதான் மெய்யான கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ குடும்பம் என்பது அதுதான் வேதம் சொல்லுகிறது. காரியம் அதுதான், இதே எபேசு சபையில் அவிதமாய் பேசுகிறது. அவங்க நான் நினைத்து பார்க்கிறேன், ஒருவேளை இந்த இடத்துல வருகிற எத்தனை குடும்பங்களில மெய்யாலுமே ஆண்டவருடைய சமாதானம் ஆளுகை செய்கிறது, எத்தனை குடும்பங்களில ஆண்டவருடைய சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, ஐயோ நம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமே, அவருக்கேற்றபடியாய் வாழ வேண்டுமே என்று சொல்லுகிற எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இந்த சபையில் இங்கு வருகிற மக்களில் இருக்கிறார்கள். அதை குறித்து நான் எண்ணி பார்க்கிறேன், ஜபிக்கிறேன். உன தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராக கர்த்தருடைய பிரயாசம் வருதா? உலகத்திலேயே பெரிய பேட்டில் என்ன தெரியுங்களா, த கிரேட்டஸ்ட் பவர் இன் த வேர்ல்ட் இஸ் அகாப்பு லவ்னு சொன்னேன். What is the greatest battle in the world? உலகத்திலே மிகப்பெரிய யுத்தம் என்ன தெரியுங்களா? To fight against your own sinful, corrupt nature. உன்னுடைய விழுந்து போன மனித சுபாவம் இருக்குதே, அதுக்கு எதிரடையாய் நீ போராடுவது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்தம். சாத்தான் உன்னை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் பாருங்க, அவனுக்கு எதிராய் போராடுகிறது மிகப்பெரிய ஒரு யுத்தம். The greatest battle is against our own flesh and against the devil. முக்கியமாக நான் ஊழியங்களில் பல காரியங்களில் முன்னேறி செல்லும் பொழுது சாத்தான் அதிகமாக தாக்குகிறான். சரீர பலவீனங்கள், பல காரியங்கள். இன்னைக்கு காலையில் கூட நான் எப்படி பிரசவம் கூட யோசிக்க வேண்டியதாயிடுச்சு. பிசாசு உண்மையுள்ளவன், உன்னுடைய வாழ்க்கையுடைய குடும்பத்தில் அவன் அவிதமாக அங்கு அழிக்க முடியாத ஆயத்தம் உள்ளவா இருக்கிறான். ஆகவே நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் எத்தனை குடும்பங்களில அவிதமாய் காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, அன்றைய சித்தத்தை நான் செய்யும்படியாக கர்த்தர் என்னை வழி நடத்தினான். என்னுடைய மருத்துவ படிப்பை முடிச்ச MBBS முடிச்சுட்டு எனக்கு அப்ப PG எல்லாம் அப்ப எனக்கு ரொம்ப சுலபங்க, ஏன்னா எனக்கு ரிசர்வ் கோட்டாலாம் இருந்தது. ஆகவே நான் போய் ஆண்டிடத்தில் ஜெபித்த ஆண்டவரே நான் பண்ணணுமே சொன்னப்போ கூட ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பெரிய காரியங்களை தேடுகிறாயா, தேடாதே, ஃபினிஷ்ட். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று சொல்ல முடியும், அவருடைய சித்தத்தை செய்ய முடியாத கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே இன்றைக்கு நான் பிழைத்திரு கர்மியானே மேன்மை பாராட்டும்படியாக அல்ல, எத்தனை குடும்பங்களில இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை தேடி போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தெரிந்துகொள், ஆண்டவருடைய சித்தத்தில் செய்யாத எதுவுமே நிலைத்திராது. அகாப்பே அன்பு மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஆகவே ஒரு சபையில எத்தனை வாலிபர் பிள்ளைகளை நான் நினைவு கூறுகிறேன், ஐயோ இந்த சபையில எத்தனை வாலிபர் பிள்ளைகள் இங்க வருகிறார்கள், எத்தனை வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் வருகிறார்கள், ஆனா அவருடைய ஆவிக்குரிய நிலை என்ன, அவருடைய ரகசிய வாழ்க்கையில விதமாக மனதில் காணப்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை வைத்திருக்கிறார்களா அல்லது தவறான நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இன்னைக்கு அகாப்பே அன்பு ஒரு சபையில் இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரி இன்னொரு சகோதரன் சகோதரிய நீ குற்றம் சாட்ட விளைய பிரயாசப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில் அகாப்பே அன்பினால் அவர்களை நேசிப்பதுதான் சபை. அகாப்பே அன்பினால அவருடைய பலவினை ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்வதுதான் சபை. அதுதாங்க ஒரு அவயவத்தினுடைய அம்சம், அதுதான் சபை. ஆகவே த ரைட் பிக்சர் ஆஃப் எ சர்ச், ஒரு சபையினுடைய அருமையான படம் என்ன? ஆண்டவரை தான் சொல்ற ஒரே உருவம், கையு காலு மூக்கு கண்ணு. ஆகவே ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறோம். ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் அதற்காக பரிதபிக்கிறது. உங்களில் எத்தனை பேர் இன்னொரு குடும்பத்துக்காக குற்றச்சாட்டும்படியாகல அவளுக்காக ஜெபித்து இருக்கிறீர்கள்? பொதுவா இயற்கையா மனுஷனுடைய சுபாவம் ஒரு சின்ன காரியத்துக்கூட எப்படி பொறாம. ஒரு சின்ன ஒரு சகோதரன் கொஞ்சம் நல்லாயிட்டா பொறாம. அது சபை அல்ல, அது சாத்தானுடைய கூடம். இன்னொரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ உன்னுடைய குடும்பத்தை குறித்து எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை இருக்கிறது, ஐயோ இந்த குடும்பத்தினுடைய தேவை இப்படி இருக்கிறது, இந்த குடும்பத்தினுடைய நிலை இப்படி இருக்கிறது, இவர்கள் விதமான நிலையில அதிகமாய் கடந்து போகிறார்கள், அவருடைய குற்றத்தை குறித்து முதலாவது பேசுவதை விட்டுட்டு அவர்களுக்காக நீ உண்மையான விதத்துல எந்த அளவுக்கு நீ ஜெபிக்கிறாய், அது சபை. அந்த சபையில் அகாப்பே அன்பு இருந்தாதான் அது இருக்கும். அந்த சபையில் அகாப்பே அன்பு இல்லை என்றால் அது சபை அல்ல, அது ஒரு சங்கம். ஆகவே ஆண்டவர் சொல்றார் அதுதான் சபை. ஆகவே இஸ் எ பாடி, அது ஒரு சரீரமாக இருக்கிறது. அமையால அதுதான் மெய்யான். ஆகவே தான் நான் எப்பவுமே சொல்றது நாட் இன் த லெட்டர், ஏதோ மெம்பர் ஆயிட்டேன் அப்படி இப்படி எழுதி வச்சு ரெஜிஸ்டர் பண்றதுல. I don't really believe in that. உள்ளான இருதயத்தில் ஆண்டவரே என்ன விதமாக நான் வாழும்படியாக என்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல வைத்திருக்கிறீரா, என்ன விதமாக வாழுகிறேனா, ஒரு புதிய ஒரு ஆத்மா ஒரு அல்லது யாரு அதை குறித்து எந்த அளவுக்கு நீ உண்மையான விதத்தில் ஒரு பாரமுள்ள நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அங்கு அகாப்பே அன்பு இருக்கிறது. சபைனா அகாப்பே அன்பு உள்ள ஒரு இடம். இங்க நம்முடைய எல்லா சுபாவத்தை, கோபம் வெறுப்பு கசப்பு இந்த மாதிரி சாத்தானுடைய குணங்கள் எல்லாம் இங்கே தாண்டவம் ஆடும்படியான இடம் இதுவல்ல. ஒன்னே ஒண்ணுதான் இங்க காணப்பட வேண்டியது, அகாப்பே அன்பு. ஆண்டவர் அப்படித்தான் வெளிப்படுத்தினார். சாத்தான் எப்பவுமே அங்கு தாக்கும்படியாக விழிப்பாக இருக்கிறான். ஆகவே ஒரு சரியான சபையினுடைய உருவத்தை நான் காண்பிக்க வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய உருவம், அவருடைய கை கால், ஒரு கை காலை பார்த்து எனக்கு வேண்டாம் சொல்ல முடியாது. உயர்வு தாழ்வில் ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவம் பாடுபடும். உள்ளில் அநேகரை நான் தனிப்பட்டவத்தில் சந்திக்கல, என்னுடைய இருதயத்தில் பாரத்தோடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய சமயம் நான் கூப்பிடுறேன், வாங்க பேசுவோம் ஜெபிப்போம். நிறைய பேர் முன்வர விரும்புவதில், ஆனா கூட நான் ஜெபிக்கிறேன். இன்னொன்று என்ன தெரியுங்களா, ஒரு சபையில் அகாப்பே அன்பு. ஒரு சபை என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5 இவ்விதமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 150 பக்கத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவராகிய இயேசு திராட்சை செடி, ஆகவே அதில் இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகள் நாம். ஒரு கொடி இன்னொரு கொடியை பார்த்து மேன்மை பாராட்டுறது, ஒரே ஒரு இந்த செடிதான் மேன்மை. அகாப்பே அன்பு ஒரு சபையில் இருக்குமானால் அது ஒரு செடிங்க, கனி கொடுக்கிற செடி, அதுல இணைந்திருக்கிற கொடி நீங்களும் நானும், அதுதான் சபை. கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதுதாங்க, பிரான்சஸ் ஆர் மெனி, ஆனா செடி ஒண்ணுதாங்க, அதுதான் சபை. அடுத்தது சபையினுடைய சித்தரிப்பை நான் காண்பிக்க வேண்டுமானால் அது ஒரு குடும்பம், அது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு குடும்பம், அதற்கென்று எல்லா விதமான நேர்த்தியான அனகான காரியங்களை வேதம் சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது குடும்பமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதலாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எப்படி பிள்ளைகள், குடும்பம் இல்லாமல் பிள்ளைகள் எங்க. ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் நம்மிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 12வது வசனம், யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. You are a child of God, only one family, that is the family of God. ஆகவே உண்மையான எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, எந்த சபையா இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல, இங்கதான் இவ்விதமான பல காரியங்கள், ஆனா அவளை நேசிக்க முடியும். இந்த அகாப்பே அன்பு இருந்தா இந்த உலகத்துல எவ்வளவு மோசமான மனிதரையும் நீங்க நேசிக்க முடியும். அன்பு the sovereign medicine of a soul. அன்பு ஒரு ஆத்மாவுக்கு சர்வ நிவாரணிங்க. இன்னைக்கு ஏன் உலகத்தில் வியாதி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன், ஏன் சரீர பிரகாரமான வியாதியை விட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், வியாதி மனதளவில் ஏற்படுகிற. ஆகவேதான் இன்றைக்கு அங்கே மனதத்துவ டாக்டர் அதிகமாக பெருகிவர்களால் ஒன்னு சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கையில அன்பு ஒரு சர்வ நிவாரண மருந்து. ஒரு சபை என்பது ஒரு குடும்பம். ஆகவேதான் வேதம் ஆதி திருச்சபையில எப்படிங்க இந்த அன்பு தீவிரமாய் செயல்பட்டதுனாலதான் அவங்க அவங்க தங்களுடைய முழு சொத்தையுமே கொண்டாந்து விட்டுட்டாங்க. குறைவுள்ளவர்களை பகிர்ந்து கொடுங்க. இன்றைக்கு அதை நான் பார்க்கணும். ஆனா அந்த அகாப்பிய அன்பு அங்கே காணப்பட்டதுனால அவர்கள் தங்களுடையது என்று சொல்லக்கூடாதபடிக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிட்டாங்க. ஆனா தேவன் அதற்கு தகுதியானவரா, இவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், வல்லமையல்ல தேவன், அவருக்காக வாழ்க்கையை செய்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவர், தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்ற கடவுள் ஏதோ ஒரு மதத்தின் கடவுள் அல்ல, ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவன். என்னுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகளாய் அவரோடு வாழ்ந்து நடந்து பேசி செயல்பட்டிருக்கிற உண்மையுள்ள தேவனை கண்டதின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். வேதம் பொய்யல்ல. ஆகவே ஒரு சபை என்பது ஒரு குடும்பம். இன்னொரு பலவீனமான சகோதரன் சகோதரியை பார்த்து நீ அலட்சியப்படுத்துவது அது பாவம். ஒரு சாதாரணமான எளிய ஒரு வியாக்கோவில தான் சொல்லப்படுகிறது, அவன் ஒண்ணு இல்லைன்னா போய் பின்னால உட்காருன்னு சொல்றது அது சபை அல்ல. வேதம் அதான் சொல்லுது, உனக்கும் பிரஜாதிகளுக்கும் என்ன வித்தியாசம். ஆகவே அகாப்பிய அன்பு இல்லாம சபை இல்லை. சபை என்பது இது ஒரு சரீரத்தில் உள்ள அவயத்தை போல, நம்ம ஒரு மரத்தை போல, ஒரு குடும்பத்தை போல, அந்த இடத்தில் அன்பு வெளிப்படும். 3வது, எக்ஸிபிட் கிரைஸ்ட் அஸ் எ சர்ச், ஒரு சபையாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக. சபைன்னு சொன்னா சும்மா பெரிய அலங்கரிப்பு இல்லைங்க, பெரிய கட்டடம் இல்ல, மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அது கட்டடம், அது சபை அல்ல. சபை என்பது இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியான அமைப்பு தான் சபை. The one which shows forth Christ. அங்கே அகாப்பே அன்பு இருக்கிறது. அகாப்பே அன்பு இல்லாம அந்த சபை இயேசுவை வெளிப்படுத்த முடியாது இந்த உலகத்துக்கு. இன்றைக்கு people are disappointed by the Christians. கிறிஸ்தவர்களால உலகம் உண்மையை ரொம்ப ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. இன்னைக்கு மற்ற மதங்கள் சொல்றாங்க, உங்களை விட நாங்க பரவாயில்லன்ற இன்றைக்கு சபைகளில் காணப்படுகிற சண்டைகளும் சச்சரவுகளும் பல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே எவ்விதமாய் காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே சபை என்று சொல்லப்படுகிற நேரத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியான ஒரு சபை. அருமையான சோர்னே சோரியே, அந்த அகாப்பே அன்பு நமக்குள்ள இருக்குமானால் மாத்திரமே இந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். நாம் ஊழியம் செய்கிறோம்னா என்ன? இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 13:35 ஆண்டவராக இயேசு அதைத்தான் சொல்றாருங்க. யோவான் 13:35 என்ன சொல்றாருங்க? நீ ஒரு கிறிஸ்தவனா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு இயேசு சொல்றாருங்க. யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாராலும் அறியப்படுவி அறிந்து கொள்வ எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி நீ இயேசுவின் பிள்ளை என்று அறிந்து கொள்ள முடியுமா? அன்பினாலது அகாப்பி அன்பு தாங்க. ஆக ஒரு சபை என்பது இயேசுவை வெளிப்படுத்துகிறது தான் சபை. நம்முடைய வாழ்க்கையில உன்னை வெளிப்படுத்தும்படியாக அல்ல, உன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை வெளிப்படுத்தும்படியாக அல்ல, உன்னுடைய மேன்மை வெளிப்படுத்தும்படியாக அல்ல, இயேசுவை வெளிப்படுத்துவதே சபை. ஆகவே அந்த சபையில் அகாப்பி அன்பு இருக்குமானால் மாத்திரமே அது சபையாகவும் இயேசுவை வெளிப்படுத்துகிறதாகவும் காணப்படும். எதுக்காகத்தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறார்? ரோமருக்கு எழுத நிறுவம் 8 ஆண்டவர் ஒரு சபையில் அகாப்பி அன்பு காணப்படுவது அவசியமான ஒரு காரியம். ரோமருக்கு எழுதின நிறுவம் 8:29 இங்கு ஒரு சபை என்று சொல்லப்படும் பொழுது ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில காணப்படும்படியான காரியம் என்ன? தம்முடைய குமாரன் பழைய பாட்டில் 216 தம்முடைய குமாரன் அநேக சவர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஒரு சபை என்பது ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சிப்பதிருப்பார், ஆனா அவருடைய சாயலில் அவனை மாற்றும்படியாகத்தான் அவனை ரட்சிக்கிறார். அவர் ஒண்ணுமே இல்லைங்களே, வேற இல்லைன்னா நம்ம பழைய மதத்திலே இருந்துட்டு போயிருக்கலாமே, என்ன பிரயோஜனம்? அவங்க அவங்க இருக்கிற மதத்திலே இருந்துட்டு போட்டோம், வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுல என்ன தேவை இருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஒரு மனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பாரானால் அவருடைய வாழ்க்கையில காணப்படுவது இந்த அகாப்பி அன்பு அவர்களில் இருந்து வெளிப்படும். அதனால என்னுடைய வாழ்க்கையில இந்த அகாப்பு அன்பு வெளிப்படலைன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. இவ்வளவு சாத்தா அவங்களிடத்துல வந்து சொல்லுவான், இல்ல இல்ல போதகர் சொல்றத நீ முழுக்க நம்பாத, நீ எவ்வளோ நல்ல கிறிஸ்தவன், உங்ககிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருக்கு, எவ்வளவு காரியம் இருக்கு, இதற்கு அவர் போதகர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போறார், பரவாயில்ல உங்களுக்கு எனக்கும் பக்கத்துல இருக்கிறான், எனக்கும் பக்கத்துலயும் சாத்தான இருக்கிறான், சாத்தான இருக்கிறான், தேவ தூ அப்பா பரிசுத்தாவியானவர் உன்னோடு கூட உட்கார்ந்து கொண்டு அவன் எப்பவுமே கான்ட்ரடிக்ட் பண்ணுவான். ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கும் போது டக் டக்குன்னு உன்னுடைய அந்த வசனத்தை எல்லாம் பொறுக்கி போடுவான், இல்லைன்னா பரவாயில்ல அவர் சொல்லிட்டு போவாரு, இன்னும் ஒரு 10-15 அவ்வளவுதான் முடிஞ்சிடுவோம், அவ்வளவுதான், இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. அப்படியாலே சாத்தானுடைய தந்திரமான நம்பாத, உடைய வாழ்க்கை அழிக்கும்படியாக காணப்படுகிறான் அவன். பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வசனத்தை கேட்டு ஐயோ ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே என்று எண்ணுவோமானால் ஸ்பர்சத்தாவியான நமக்குள் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவை கிறிஸ்துவனுடைய அழகான தன்மைகள், பொறுமை, நீதிய சாந்தம், தயவு, அது நம் ஆத்மாவுக்கு ரொம்ப நல்லதுங்க, ஔஷதம் போல. அடிக்கடி சொல்லுவேன், உன் மேல நான் கோபப்பட்டா என்னுடைய நரம்பெல்லாம் துடிக்குது, எனக்கு அல்சர் வருது, என் நரம்பு வீக் ஆகுது, எனக்கு படபடப்பாகுது, நான் நிறைய சமயங்களில் அதை சரி பண்றதுக்கு எத்தனையோ நிமிஷம் நாள் கணக்கா கூட ஆயிருது. ஏன் அப்படி இருக்கணும்? அகாப்பி அன்பு இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்களினால் அழிந்து விடும். ஆகவே சபை என்று சொல்லும் பொழுது அகாப்பே அன்பை வெளிப்படுத்துகிற சபை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபை. 4வதாக A church without agape love is absolutely useless. A believer without this agape love is absolutely useless. இந்த அகாப்பு அன்பு இல்லாத ஒரு சபை, God won't be pleased. கர்த்தர் அதுல சந்தோஷமா இருக்க மாட்டார். இந்த எபேசு சபையில ஆண்டவர் தான் சொல்றார், ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ இழந்துட்ட. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரியமா இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நம்ம எல்லாருமே ஒரு நாள் மரிக்க வேண்டும். இருக்கிற ஒருவரும் மறிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சந்திக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்லுவார்? நல்லது உத்தமம் உண்மையல்லவனே, ஒன்றத்தில உண்மையா இருந்தாய், உனக்கு கொடுத்த கொஞ்சம் அந்த சத்தியத்துல, உனக்கு கொடுத்த அந்த தருணத்துல நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாய், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒண்ணுமே செய்ய பசியாய், அதெல்லாம் என்ன அன்பின் செயல், பசியாக இருந்த, பட்டினியாக இருந்த, சிறையில் இருந்த, ஏன் அகாப்பு அன்பு இருக்குமானால் மாத்திரம்தான், இந்த அகாப்பு அன்புதான் டெஸ்டினி ஆஃப் யுவர் சோல், உங்களுடைய ஆத்மாவுடைய முடிவை அது நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. அகாப்பு அன்பு, God's bless, real blessings இருக்காருங்க. உங்க குடும்பத்தில் ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதம் இருக்க பாருங்க. ஒரு நாள் ஒருவேளை பட்டினி கிடந்துட்டா கூட பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு இத்தனை குடும்பங்களில சமைச்சு வச்சு சாப்பிட முடியறது இல்லை. காரணம் என்ன? பிரச்சனைகள் பல பிரகம். இன்னைக்கு எத்தனையோ எனக்கு தெரிந்த ஒரு பல் டாக்டர், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர், எல்லாம் அருமையா சமைப்பாங்க, ஆனா கணவன் மனைவி மத்தியில சண்டை வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு தூக்கி போடுவாண்டி. எத்தனை குடும்பங்களில் பிசாசு தாண்டவம் ஆடுது. அகாப்பு அன்பு இல்லை அமையால என்னுடைய வாழ்க்கையில. ஆகவே அகாப்பு அன்பு இல்லைன்னா கர்த்தர் அங்க மெய்யான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இட் வோன்ட் ஸ்டாண்ட் லாங். அந்த ஓட்டம் ரொம்ப நாளைக்கு ஓடாது, ரொம்ப நாளைக்கு ஓடாது. அகாப்பு அன்பில்லாத சபை ரொம்ப நாளைக்கு நிற்காது. அகாப்பு அன்பில்லாத சபையானது அங்கு ஆண்டவருடைய வழியில நிற்க முடியாது, அது செழிக்க முடியாது, அது முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனா அகாப்பு அன்பு இருந்தா இன்னைக்கு அன்பை தேடி மக்கள் வருகிற காரியத்தை பார்க்க முடியும். ஆகவே அகாப்பு அன்பில்லாத ஒரு சபை, அது சபையும் அல்ல, அங்கே ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதமும் தங்கியிருப்பதில்லை. ஐந்தாவதாக, ஒரு சபை என்பது பரலோகத்தை வெளிப்படுத்துகிற இடம். அது இட் போர்ட்ரேஸ் த ஹெவன். ஒருவேளை சபையில பல குறைபாடுகள் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல, ஆனா அது ஒரு விதத்தில் பரலோகத்தை வெளிப்படுத்த முடியாத சபை என்பது பரலோகத்தை வெளிப்படும்படியான ஸ்தாபனம், அமைப்பு, தேவன் நிர்ணயித்திருக்கிற காரியம். ஆகவே பரலோகத்தில் நீங்க போனீங்க, முதலாவது நேசிக்கிறதும், மற்றவர்களை விட ஒருவரை ஒருவர் இன்னும் அதிகமாக நேசிக்கிறதும், மற்றவர்களை விட அவர்கள் எவ்வளவு குறைவா இருந்தா அதை விட அதிகமாக அன்பு செலுத்துகிறதும், அங்கே வித்தியாசமே இல்லை. அகாப்பு அன்பு, ஜோனத்தான் எட்வர்ட்சன் அவரை நான் சொல்லியிருக்கேன், ஃபுல் ஆஃப் காட்ஸ் லவ். அன்பு இருக்குமானா இன்றைக்கு உலகத்தில் அன்பு இல்லைங்க. பவம் பிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க, சண்டை சச்சரவு. திடீர்னு காலையிலிருந்து நான் ஒரு NDTV ஒரு சேனல் உடைய இது நியூஸ் திடீர்னு டிங்னு வந்து பார்த்தா டெரரிஸ்ட் அட்டாக் இன்றைக்கு காஷ்மீரில், அங்கே இங்கே அழிவு, பயங்கரமான விதங்களில குடும்பங்களில அழிவுகள், நாசம், மோசம், பாவத்தின் விளைவினால. நேற்று நேரத்தை பார்த்த ஒரு குடும்பத்தில் சொல்றேன், ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்ததினால் திருட்டுல போய் மாட்டி, அந்த குடும்பத்தில் ஒரு தாய், மூன்று வாலிப பிள்ளைகள், BE படிச்சதே, டீச்சர்ஸ் படிச்சதே, இன்னொன்று எல்லாம் தூக்கு போட்டு தங்கிட்டாங்க. ஏன்னா தகப்பன் சரியில்லை. இன்றைக்கு உலகமானது மிக பயங்கரமான நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சமாதான இழைப்பாதல் அல்ல. ஆனா சபை என்பது ஒரு பரலோகத்தை பிரதிபலிக்கும்படியான காரியம் அது. Heaven is a place where there is full of agape love, a family, a church. இதுல அபிதமான மக்கள் இருக்கும்போது அதுதாங்க சபை, அது சபை. ஆகவே சபை என்பது இந்த அகாப்பே அன்பை, பரலோகத்தினுடைய அன்பை பிரதிபலிக்கும்படியான ஸ்தாபனம், அமைப்பு. A great family of God's love. சபை என்பது தேவனுடைய அன்பின் மிக பரவலான விசாரமான ஒரு குடும்பம். ஆங்காங்கு ஸ்தல சபைகளை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்திற்கு இந்த இதுக்கு ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கு. Only one law, that is God of love. The law of love. ஆகவே ஒரு சபை என்பது பரலோகத்தை பிரதிபலிக்கும்படியான ஸ்தலம். அதனால நான் இன்றைக்கு சபையும் அகாப்பே அன்புன்னு சொல்லும் பொழுது இதுதாங்க சபை. இந்த அகாப்பே அன்பை வெளிப்படுத்துதான், இதுதான் சபையினுடைய மையமான பிவிட்டல். சபையினுடைய தோற்றத்தை படத்தை சரீரம் ஒரு அவயம் போல இன்னொரு சகோதரர் சோரி அவளை குறித்து அக்கறை. யாரா இருந்தா சரி அவளுக்காக ஜெபிப்போம். அவருடைய நிலை, அவருடைய வேதனை என்ன தெரியாது. ஆனா அவளுக்காக நீ தேவனிடத்துல ஜெபிக்கிறாய், மன்றாடுகிறாய், உதவி செய்கிறாய். சபை என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியான, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியான காரிய அமைப்பு. இந்த அகாப்பே அன்பில்லை என்றால் ஒரு சபை சபையே அல்ல. இன்னொன்னு, இது பரலோகத்தின் நிலையை வெளிப்படுத்துவதே சபை. இன்றைக்கு இவனுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்கிறோம், இது மிக அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எதை செய்ததற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் உங்களை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையில நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அகாப்பே அன்பு இல்லை என்றால் ஒரு சபை சபையே அல்ல. ஆனா எத்தனை பேர் ஆண்டவரே இந்த அகாப்பே அன்பினால நான் வாழ முடியாது, நான் வெறுப்பாத்தான் வாழுவேன், என்னுடைய உணர்வுகளை நான் இப்படித்தான் நான் வாழுவேன் என்று சொல்லி வெறுப்பதும் கசப்பதும் சண்டையிடுவதும் குழப்பமாடுவதும் அடுவரையவருடைய சுபாவங்களினால் அவர்கள் அடிமைப்பட்டு போன நிலைகள். கர்த்தாவே, நீர் இந்த அன்பை எங்களுக்கு தார், எங்களை ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு எங்களை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறோம். இந்த அன்பை எங்களுக்கு தந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.